மௌனமாக ஜெயிப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் அனைவரும் அவரவர்களுடைய இல்லங்களிலே ஒன்று கூடும்படியான சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரமும் சொல்லி இன்றைய இல்ல ஆராதனைக்கு நாம் வருவோம். ஆராதனையின் தொடக்கமாக அனைவரும் துதிகிதையின் 70 பாடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விடுதாக தினந்தோறும் நாம் சங்கீத புஸ்தகங்களிலிருந்து ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு பாடலாக சங்கீதமாக நாம் வாசித்து செவி மடுத்து தியானிக்கும்படியான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை, அரிதான ஒரு வாய்ப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். உலகத்தாருக்கு வேண்டுமானால் இது ஒரு இருள் சூர்ந்த ஒரு காலகட்டம், ஒரு தண்டனைக்குரிய ஒரு காலகட்டம், துன்பத்துக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். ஆனால் நமக்கோ இது ஆசீர்வாதம் மிகுந்த. தினந்தோறும் நமக்கு அதிகம் அதிகமாய் அவருடைய ஆசீர்வாதங்கள் நிரம்ப என் பாத்திரம் வழிந்து ஓடுகிறது என்று தாவீது சொன்னது போல, இந்த காலகட்டத்தில் நமக்கு இப்படியான இந்த இல்ல ஆராதனைகள் மூலமாக அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்த வண்ணமாக உள்ளது. இன்றைக்கு கூட ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். 32 சங்கீதம் வாசிப்போம், செவிமடுப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணக்கால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. சேலா. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சேலா. இதற்காக சகாயம் கிடக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சேலா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டச் சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனுக்கோ கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். இது மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்று முன்னுரையிலே சொல்லப்படுகிறது. கடந்த முறை வாசிக்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட சங்கீதங்களிலே இந்த மஸ்கில் பற்றிய ஒரு விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. மஸ்கில் என்பது ஒரு வகை சங்கீதம். இந்த சங்கீதங்களை சில வகைமைப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படியாக இது எந்த வகையைச் சேர்ந்தது என்று சொல்லும் பொழுது மஸ்கில் என்னும் சங்கீதத்தைச் சேர்ந்தது. இப்படிப்பட்ட வகைக்கு பேர் வச்சுருக்காங்க போதக சங்கீதம், போதனையை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம். இப்போ இந்த சங்கீதத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், நான் வழக்கமாக சொல்லுவேன், சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஒரு மூன்று பகுதி நிச்சயமாக இருக்கும். ஒன்று, தேவனை அவருடைய சர்வ வல்லமையை அவருடைய கிருபையை போற்றி புகழ்ந்து கூறக்கூடிய ஒரு பகுதி நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக அவருக்கு முன்பாக நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டு அல்லது இந்த சங்கீதக்காரர் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். அடுத்த பகுதி நிச்சயமாக அவரை நம்பி இருப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும், அவருக்கு எதிரானவர்கள் துன்மார்க்கர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும், இறுதியாக கர்த்தர் இந்த நன்மையானவர்களுக்கு அல்லது நீதிமான்களுக்கு என்ன செய்வார்ங்கிற ஒரு பகுதி சொல்லப்படும். பிறகு முடிவுரையாக எப்பொழுதுமே கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். ஆக இந்த 32வது சங்கீதம் கூட அப்படியாக நாம் பார்க்கலாம். இப்பொழுது இந்த சங்கீதத்தினுடைய பகுதிகளுக்கு வருவோம். முதல் பகுதி ஏறக்குறைய ஒரு 4 பகுதியாக சொல்லலாம். 5வது பகுதி வந்து அது முடிவுரையாக முடிவடையும். 1வது பகுதி 1-2 வசனங்கள். இது வந்து ஒரு கர்த்தருடைய கர்த்தரிடத்தில் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்குறவங்களுடைய அந்த அனுபவம் எப்படி இருக்கும், அந்த அனுபவத்தை அவங்கள சொல்ல சொன்னால் எப்படி சொல்லுவாங்க, அப்படிப்பட்டதான ஒரு பகுதி 1வது பகுதி. 2வது பகுதி என்பது அந்த அனுபவம் அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்களுடைய இது எப்படி இருக்கும், பெறாதவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், பெறாதவங்க பாவ மன்னிப்பு பெறாதவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், பெற்றவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த 2வது பகுதி, அதாவது 3-5 வரை. பிறகு மூன்றாவது பகுதி ஆறுலேருந்து ஏழு. இது வந்து கர்த்தர் என்ன தான் சிச்சை செய்தாலும் அந்த சிச்சை மூலமாக ஒரு மனிதனுக்கு புனிதப்படுத்துதல் நடக்கும், அதிலே வந்து கர்த்தரிடத்திலே அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. பிறகு நான்காவது பகுதி எட்டுலேருந்து பத்து வரையிலான வசனங்கள், இது கர்த்தர் தாவீதுக்கு சொல்வது போலவோ அல்லது இந்த தேவ ஊழியங்களுக்கு வரக்கூடிய அல்லது அப்படிப்பட்ட பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் தாமே சொல்லுகின்ற ஒரு போதனையாகவே வரக்கூடிய ஒரு பகுதி. பிறகு இறுதியாக பதினொன்றாவது வசனம், அது தேவனை துதிக்கின்ற ஒரு பகுதியாக மகிமைப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்போ அந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று இரண்டு, முதல் பகுதி, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்கே பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே பார்த்தா கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு யாரெல்லாம் பாக்கியவான், என் நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான், என் நிமித்தம் நிந்திக்கப்படுபவர்கள் பாக்கியவான் வரிசையாக ஒரு பாக்கியவான்களை பற்றி சொல்லுவார். இங்கே தாவீது கூட அப்படியாக சொல்லுகிறார். அப்போ நம்முடைய மீறுதலுக்கு ஒரு பாவம் மன்னிப்பு கிடைக்குது இல்லையா, நம்ம செய்து விட்ட மிகப்பெரிய பாவம் அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, பாவம் மன்னிப்பு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், அது ஒரு பாக்கியவானாக அவர் சொல்கிறாரு. அடுத்த இந்த மூன்றுலேருந்து நம்ம ஐந்து வரைக்கும் பார்த்தோம் சொன்னோமா, அவர் செய்து விட்ட ஒரு அக்கிரமம் ஒரு பாவம், அந்த பாவத்தின் நிமித்தம் அவருக்கு அவருடைய நிலைமையை எப்படி சொல்கிறாரு பாருங்க, நான் அடைக்க வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, நித்தம் தினம் தினம் கதறி கதறி அவர் அழுதுருக்காரு அவர் செய்து விட்ட பாவத்தை நிமித்தமாக. இதுக்கு ஈடான ஒரு வசனம் பாருங்க பக்கத்தில் இருக்க முப்பத்தொன்று பத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு, அதை விட நம்ம பார்க்கக்கூடியது இந்த கீழ்ப்பகுதி, அதோடைய கடைசி பகுதி, என் அக்கிரமத்தினாலேயே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இவர் அடிக்கடி சொல்லுகின்ற என் மீறுதல் என் அக்கிரமம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா, நமக்கு எல்லாம் தெரிந்த கதை தான், அவர் செய்து விட்ட ஒரு மிகப்பெரிய பாவம், அந்த பாவம் எதுன்னு சொன்னால், ஒரு தன்னுடைய பணிவிடைக்காரன் அது ஒரு இராணுவ வீரனுடைய மனைவியோடு அவர் செய்து விட்ட பாவம், அந்த பாவத்தின் நிமித்தமாக தான் கர்த்தர் அவர் மீது மிகவும் அதாவது ரொம்ப அவரை தண்டிக்கிற அளவுக்கு கோபப்பட்டதாக அவர் வந்து தன்னுடைய நண்பனாகிய சாவலோட மகன் போய் சொல்லுவார். அது எங்கே இருக்குன்னு சொன்னால் ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டில் பார்க்கலாம். கர்த்தர் வந்து அவர் மூலியமாக சொல்லப்பட்ட போய் சொல்ல சொல்கிறார், நீ போய் சொல்லு அப்படின்னு. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். பதிமூன்று, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், இந்த நாத்தான் தான் வந்து தீர்க்கதரிசி, அவர் போய் சவுலுடைய மகனாகவும் இருக்கார் அதே சமயத்தில் தீர்க்கதரிசியாகவும் இருக்கார். அவர் போய் கர்த்தர் அவரை வைத்து நாத்தானை கொண்டு இந்த தாவீதினுடைய மறைவிடமாக ரகசியமாக செய்த அந்த பாவத்தை இங்கே வெளியரங்கமாக கடிந்து சொல்லுகிறார். அப்படி நாத்தான் போய் சொன்ன பிறகு பதிமூன்றாம் வசனம் பாருங்கள், அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். இங்கே அங்கே தான் அவர் உடனடியாக அவருக்கு அப்படி சுட்டி காட்டின உடனே தன்னுடைய அந்த அக்கிரமத்தை அந்த பாவத்தை உடனே அவர் ஒப்புக்கொள்கிறார். அதைத்தான் பிறகு இந்த சங்கீதங்கள்லாம் அவர் எழுதும் போது அதை திரும்ப 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 அவர் அதை சுட்டி காட்டுக்கொண்டே இருப்பார். நான் அடைக்க வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. ஐந்தாவது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்படியாக இவர் எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக கெஞ்சிருக்காரு அழுதுருக்காருன்றது கூட நம்ம இன்னும் ரெண்டு மூணு வசங்களை பார்க்கலாம். சங்கீதம் 6:2 பார்த்தா கூட சொல்கிறாரு, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் வெளநற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. பிறகு அதே 2:6 பார்த்தா கூட, என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் சொல்கிறார். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இரவும் பகலும்னு சொல்கிறார் இல்லையா, இரவும் பகலும். அப்போ நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். 5:32. அப்போ ஒரு பாவத்தை செய்து விட்டால் ஒரு மனுஷன் எப்படி அதுக்கான பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடமாக நல்ல உதாரணமாக இருக்கிறது. அப்படியாக அவர் அழுது கட்டில் ஈரமாச்சுன்னா பார்த்துங்களேன், இரவு முழுவதும் அவர் அழுது இருக்கார், அழுது கெஞ்சி தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டியிருக்கிறாரு. அதனால் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்திரு, அவருக்கு பிறகு மன்னிப்பு கிடைத்ததுன்னு. சரி, இந்த சங்கீதத்தில் நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கலாம், இடையிடையே வந்து அவரை 3 சேலாங்கிற வார்த்தை வருது, அதாவது 4 பிறகு, பிறகு 5 பிறகு, அடுத்ததாக 7 கூட இந்த சேலா வருது. சேலா பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இஸ்ரேவேலர்கள் தேவாலயத்தை நோக்கி இல்லை மன்னிக்கணும், இந்த துதிகிதங்களெல்லாம் பாடும்போது இஸ்ரேவேலர்கள் இந்த சங்கீதங்களெல்லாம் அவர்கள் பாடும் பொழுது அந்த பாடிக்கொண்டே வரும்போது இப்படி சேலான்ற ஒரு வார்த்தை சொல்லப்படும் பொழுது அந்த பாடல்கள் வந்து இசைக்கருவிகள் துணையோடு வாசிக்கப்படும் அல்லது பாடப்படும் அல்லவா. சேலாங்கிறது ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட உடனே இசைக்கருவிகள் வாசித்து கொண்டே இருக்கும் இசையை, ஆனால் பாடக்கூடியவர்கள் பாடாமல் நிறுத்தி அந்த நேரம் சற்று நேரம் மௌனமாக இருந்து வார்த்தைகளை தியானிக்கணும். அவர்கள் இதுவரையில் பாடி அந்த வார்த்தைகளை குறித்து மௌனமாக தியானிக்கணும் அப்படிங்கிறது. ஒரு நிசப்தம் நிலவும், ஒரு மௌனம் அந்த இடத்துல நிலவும். அந்த மௌனத்தின் போது அவர்கள் பாடிய பாடல்களை குறித்து ஒரு தியானம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு இடத்தை சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த சேலா சேலான்னு வருது. அப்போ அந்த வரி 4 வரியை வசனத்தை அந்த பகுதியை பாடின உடனே சேலானா உடனே இசை போயிட்டே இருக்கும். இவங்க நிறுத்திட்டு அந்த அவங்க சற்று முன்பு பாடி அந்த வரிகளை குறித்து தியானிக்கணும். உதாரணத்துக்கு 4 இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததுனால் என் சார முஷ்ணக்கால வறட்சி போல் வறண்டு போயிட்டு சேலா. அப்போ உடனே அமைதியாக இருந்து இசை பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அமைதியாக இருந்து அவங்க தியானிக்கணும்னு சொல்லப்படுது. அடுத்ததாக அடுத்த பகுதிக்கு நம்ம செல்லுவோம். இந்த அடுத்த பகுதி என்பது 6-7. அப்போ என்ன நடக்குது இப்போ இந்த பகுதி வந்து, இதுக்காக நம்ம வந்து இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேர். அப்படியாக எல்லாம் அறிக்கையிட்டு முடித்த பிறகு, பாவமடிப்பு கிடைத்த பிறகு ஆண்டவர் தான் இனி நமக்கு எல்லாம் ஆன பிறகு அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, எல்லா விதமான இக்கட்டுகள் இருந்தும் ஆபத்துக்கள் இருந்தும் பெரிய வெள்ளம் வந்தால் கூட காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது, இது சொல்கிறார். பிறகு 8-10 உள்ள பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தான் இந்த கர்த்தரே நேராக வந்து தாவீதுக்கு சொல்வது போலவோ அல்லது இந்த சங்கீதத்தை பாடுகிறவர்களுக்கு சொல்வது போலவோ இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ இங்கே நம்ம அவரை நம்பி இருக்கிற பாவ மன்னிப்பை எல்லாம் கேட்டு அவரிடமிருந்து கருணையும் கிருபையும் கிடைத்த பிறகு பாவ மன்னிப்பு கிடைத்த உடனே நமக்கு அவரோட பாதுகாப்பு கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து நம் மேலே எப்போதுமே ஒரு கண்ணை வைத்திருப்பார் ஆண்டவர். அப்போ இந்த வசனம் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவைன்னு ஒன்று. நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இந்த காலகட்டமோ அடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மை நோக்கி ஒரு கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது, அது தேவனுடைய கண். அவருடைய பார்வை நம்ம மீது இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் செய்யாது, எந்த ஆபத்தும் நம்ம அண்டாது என்ற நம்பிக்கையோடு நம்முடைய இந்த நாட்களை நம்ம கடக்க வேண்டும். இறுதியாக நான் எப்போதும் சொல்வது போல், இறுதியாக இந்த சங்கீதங்கள் எப்பொழுதுமே வந்து கர்த்தருக்குள் அந்த கர்த்தருக்கு ஒரு துதித்தலை சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். இன்றைக்கி நாம் எல்லாம் கூட நீதிமான்கள் தான். என்றைக்கு நம்மளாம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டமோ, இந்த சத்தியத்தில் இருக்குமோ, இந்த மெய்யான சபை விசுவாசிகளாக இருக்குமோ, நாம் எல்லாம் வந்து அவருடைய சுவிகார புத்திரர்களாக ஆன பிறகு, அந்த அந்தஸ்தை பெற்ற பிறகு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தா நாமும் நீதிமான்கள் தான். நீதிமான்களாக கருதப்படுபவர்கள், அப்படியாக வாழ வேண்டியவர்கள். ஆக நாம் என்ன செய்யணும்னா கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். பிறகு நமக்கு இந்த பரிசுத்தாவி இருப்பதனால கூட நாம் வந்து பாவத்தை, நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டு விட்டது. ஆக இன்றைக்கி நம்ம செம்மையான இருதயம் உள்ளவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். ஆக நாமும் களி கூறுவதோடு இல்லாமல் ஆனந்த முழக்கமிடுவது. அதனால தான் எப்போ பார்த்தாலும் நம்ம ஹலிலி ஹலிலி ஹலிலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அது வந்து ஆண்டவரை துதித்தல், மகிழ்ச்சியோடு துதித்தல்ங்கிற ஒரு பகுதி. ஆகினால அந்த வகையில் நாம் இந்த நாள் அல்லது இந்த காலகட்டத்தில் கூட நாம் இந்த சங்கீதங்களெல்லாம் வாசிக்கப்படும் பொழுது, இந்த சங்கீதங்களுடைய வசனங்களெல்லாம் செய்யுமெடுக்கும் பொழுது, அங்கே சொல்லப்படுகின்ற அந்த போதனைகளை எல்லாம் செய்திகளெல்லாம் உள்வாங்கி கொண்டு நாம் நாளுக்கு நாள் நம்முடைய பக்தியை வளர்த்துக்கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையை இன்னும் ஸ்திரப்படுத்தி இன்னும் உறுதிப்படுத்தி நாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு மரத்துக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. ஆக நம்முடைய மரம் கீழ் நோக்கி இன்னும் ஆழமாக தன்னுடைய வேரை அதை பாய்ச்சி எந்த காற்றாலும் புயலாலும் அசைக்க முடியாத ஒரு மரமாக நாம் இருக்க வேண்டும். இங்கு காற்று புயல் என்பது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வந்து தாக்கக்கூடிய நோயாக இருக்கலாம், சோதனைகளாக இருக்கலாம், இக்கட்டாக இருக்கலாம், எதுவாயினாலும் இருக்கலாம், அது எதுவுமே இந்த மரத்தை அசைக்காது என்பது போல நம்முடைய பக்தியானது வேரூன்றி ஸ்திரப்பட்டு உறுதிப்பட்டு இருக்க வேண்டும் என்ற செய்தியோடு முடித்துக்கொண்டே இப்பொழுது நாம் நம்முடைய ஜபத்துக்கு செல்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah,
Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah
ஹாலேலூயா ஆண்டவரே இயேசப்பா, எல்லா துதிக்கான மகிமை உமது நாமத்திற்கே செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமது நாமத்திற்கே செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை நாமத்திற்கே செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே இப்படி நாளே இந்த இல்ல ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீண்டும் ஒரு இல்ல ஆராதனையை நாங்கள் எங்கள் இல்லங்களிலே நடத்தும்படியான சிலாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இப்பொழுது ஆண்டவரே எங்களுடைய இல்லங்கள் இப்பொழுது வழிபாட்டு ஸ்தலமாக மாறி இருக்கிறது அப்பா. அப்படிதாக இதனை ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக நீ மாற்றி அமைத்தீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு காலத்தில் எங்களால் முடியாமல் போன ஒரு காரியமாக இது இருக்கிறது ஆண்டவே. இதோ குடும்ப சகிதமாக அம்மா அப்பா பிள்ளைகள் என அண்ணன் தம்பி அக்கா தங்கை என உறவுகள் எல்லாம் சேர்ந்து குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஏக மனத்தோடு ஏக பக்தியோடு இந்த இல்லங்களிலே அவரவர்களுடைய வீடுகளிலே இப்படியாக உண்மை தொழுது கொள்ளவும் ஆராதனை நடத்தவுமான ஒரு காரியம் நடக்க முடியாமல் இருந்தது, கூடாததாக இருந்தது. ஆனாலும் கூட மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று உமது வேத வசனம் சொல்வது போல இதோ இன்று இப்பொழுது தினந்தோறும் இந்த இல்ல ஆராதனை எங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது. இதனை சாத்தியமாக்கி தந்த உமக்கே எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதனை நீர்தாமே சாத்தியமாக்கி இருக்கிறேன். இதோ இப்படியாக நீ தொடக்கி வைத்திருக்கின்ற இந்த இல்ல ஆராதனை என்பது இனி வாழ்நாள் முழுதும் இறுதி பரு எந்த முறையிலும் எங்கள் எல்லா வீடுகளிலும் குடும்பங்களிலும் இதை நிலைத்திருக்கும்படியாக செய்யும் அப்பா. இதோ இந்த நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை நீக்கப்பட்ட பிறகும் இயல்பு வாழ்க்கை மறுபடியும் வந்த பிறகும் நாங்கள் வழக்கம் போல் மீண்டுமாக சபைக்கு ஆலயத்திற்கு திரும்பினாலும் கூட ஆண்டவரே, இதோ இந்த வழக்கத்தை நாங்கள் விடாமல் இருக்க வேண்டும். இறுதி வரையிலும் இப்படியாக எங்களுடைய எல்லா இல்லங்களிலும் இந்த இல்லாதல் நடைபெற இதுவே ஒரு நல்ல தொடக்கமாக அமைத்து இறுதி வரையிலும் இது தொடர்ந்து இருக்கும்படியாக செய்யும் ஆசீர்வதியும். இடையிலே எங்களுடைய சரீர பலகீனங்களாலும் சோம்பல் தனங்களாலும் வேறு பல காரணங்களாலும் நாங்கள் இதை விட்டுவிடாமல் இருக்க எங்களுக்கு தொடர்ந்து இது குறித்தான பக்தியையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டே இருக்கும் அப்பா, தந்து கொண்டே இருக்கும் ஆசீர்வதியும். இந்த தருணத்தில் பிதாவை இதோ காஜாங்குத்தமா விசுவாசிகள் அனைவருக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அனைவரையும் குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். அனைவரையும் நீர் உமது சிட்டைக்குள்ளாக வைத்து எங்களை பாதுகாப்பாக வைத்தரும். வெளியில இருக்கக்கூடிய அந்த COVID-19 நச்சுக்கிருமிகளிலிருந்து எங்களை விலக்கி காத்து எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அதே வேளையிலே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு பல ஆபத்து விபத்துக்கள் இருந்தும் நோய் நொடிகள் இருந்தும் விஷ ஜந்துக்களில் இருந்தும் எங்களை விலக்கி காத்து எங்களை பத்திரமாக வைத்திரும். வீட்டுக்குள்ளாக நாங்கள் இருந்தாலும் மன ரம்யத்தோடு இருக்கும்படியான அந்த மனநிலை எங்களுக்கு தாரும். இதோ இந்த ஆணை ஒரு முடிவுக்கு வர இந்த நச்சுக்கிருமி இந்த உலகத்திலிருந்து எங்கள் தேசத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும் வரையிலும் காத்திருக்கக்கூடிய கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய நீடிய பொறுமையை எங்கள் அனைவருக்கும் தந்தரலும் அப்பா. அவசரப்படக்கூடிய மனநிலையை தராமல் காத்திருக்கும்படியான மனநிலையை நீடிய பொறுமையை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட கீழ்ப்படிந்த விசுவாசிகளாக நாங்கள் தொடர்ந்து இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் என்று சொல்லி ஆண்டவரே எல்லா துதிகன மகிமையும் நாமத்திற்கே செலுத்தி இந்த ஜெபத்தை முடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. பிரேஸ் லார்ட் பிரேஸ் லார்ட் பிரேஸ் லார்ட். கர்த்தரின் ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணப்படாமல் தீமினை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்துடன் நம்முடைய இல்லாரதனை ஒரு முடிவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த இல்லாரதனிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரை சேவிக்கும் வரையிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். ஹல்லேலூயா. ஆமீன்.